God's demands have never changed, even in the Old Testament or in the New Testament.
Devan nammidathil edirpaarkum kaaryam pagai udanpadikkilum pudhiya udanpadikkilum endha maatram yerpadavillai.
It's not that in the New Covenant the standard is lower.
புதிய உடன்படிக்கையிலே அதனுடைய தரம் குறைந்து போகவில்லை,
or even higher.
அல்லது அதை விட மேலானதா இல்லை.
It's not lower, it's not higher, it's the same.
அதனுடைய தரம் குறைந்து போகவும் இல்லை, உயரவும் இல்லை, அதே நிலையில் இருக்கிறது.
The only difference is that under the old covenant they could not come up to that standard. Now by the grace of God we can come to that standard.
பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் அந்த தரத்திற்கு உயர முடியவில்லை, ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே தேவனுடைய கிருபையினால் நாம் அந்த தரத்திற்கு வர முடியுது.
So what is that standard?
அந்த நிலை என்ன?
We read in Matthew's Gospel chapter 22.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Somebody came to Jesus and said, verse 36, which is the great commandment in the law?
ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான்.
If somebody were to ask you, what is the great commandment in CFC?
யாராவது உங்களிடத்தில் வந்து CFC யில் இருக்கிற பிரதான கற்பனை என்ன என்று உங்களிடத்தில் கேட்டால்,
don't look at the answer there, you tell me, what will you say?
அங்கிருக்கிற பதிலை நீங்கள் பார்க்காதிருங்கள், நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
That we don't have pastors.
எங்களிடத்தில் போதகர்கள் என்று யாரும் இல்லை.
We don't take a collection.
நாங்கள் காணிக்கை எடுப்பதில்லை.
Oh, we have conferences.
எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் வைத்திருக்கிறோம், நடத்துகிறோம்.
What is the great thing in CFC?
CFC யில் இருக்கிற பெரிதான பிரதானமான காரியம் என்ன?
For the Jews, the great commandment was you must keep the Sabbath, don't work on the Saturday.
அந்த யூதர்களுக்கு பிரதானமான கற்பனை அந்த ஓய்வினால் சனிக்கிழமை நீங்கள் வேலை செய்யக்கூடாது, அந்த ஓய்வினாலே ஆசரிக்க வேண்டும்.
But when they came to Jesus, that's not what he said.
ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தபொழுது அவர்கள் எதிர்பார்த்த பதிலை அவர் கொடுக்கவில்லை.
He said the great commandment is to love God with all your heart, all your soul and all your mind.
பிரதானமான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
You cannot take that by itself.
அந்த வார்த்தை மாத்திரம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது.
It's like a coin. You can't get a coin with only one side on it.
ஒரு நாணயத்தை போல அந்த நாணயத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் பார்க்க கூடாது.
You can't get a currency note with only one side printed.
ஒரு இடத்தில் மாத்திரம் இருக்கிற பதிவாயிருக்கிற ஒரு கரன்சி நோட்டை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது.
The other side is as important as the front side.
முன்பாக இருக்கிற பகுதி எவ்வளவு முக்கியமோ அதே போல அதற்கு பின்பாக இருக்கிற பகுதி முக்கியமானது.
Jesus said the great commandment is love God with all your heart and soul and mind.
பிரதானமான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
You must love your neighbor as yourself.
உன்னுடைய அயலகத்தாரை அவர்கள் உன்னை போல.
It's like, you know, in the cross there are two arms.
சிலுவையிலே இரண்டு பலகைகள் இருக்கிறது.
One is to teach me that I must love God with all my heart, soul and mind.
ஒன்று நான் முழு இதயத்தோடு தேவனை முழு ஆத்மாவோடு நேசிக்க வேண்டும்.
And the other is horizontal. I must love my neighbor as myself.
இன்னொன்று எதிராய் அதற்கு எதிராய் இருக்கிற பலகை, என்னுடைய சகோதரர்களை என்னுடைய அயலகத்தாரை நான் நேசிக்க.
That is the unchanging law of God.
அதுதான் தேவனுடைய மாறாத சட்டமாக இருக்கிறது.
It has never changed.
அது ஒரு நாளும் மாறவில்லை.
From the time God created man, this is the law.
தேவன் மனிதனை படைத்த நாளிலிருந்தே அதுதான் தேவனுடைய சட்டம்.
The 10 commandments are just an explanation of this, that's all.
அந்த 10 கற்பனைகளும் இதனுடைய ஒரு விளக்கமாய் தான் இருக்கிறது.
Everything in the New Testament is how to live like this.
புதிய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லாமே இதன்படி நாம் வாழ்வது மாத்திரம்தான்.
And the best church is the one which has got the maximum number of people who live like this is the best CFC church.
சிறந்த CFC சபை என்பது அதிகமான நபர்கள் இந்த வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ அதுதான் நல்ல CFC சபை.
There are so many other things we do in CFC.
CFC லே மற்ற அநேக காரியங்களை நாம் செய்கிறோம்.
We don't take a collection here.
நாம் காணிக்கை எடுப்பது.
It doesn't mean we don't need money.
அதற்கு பணம் நமக்கு அவசியம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல.
To build a building like this requires a lot of money.
இப்படிப்பட்ட கட்டிடம் கட்டுவதற்கு அதிகமான பணம் தேவையா இருக்கிறது.
We got a bigger building than this in Bangalore.
இதைவிட பெரிய கட்டிடம் பெங்களூர்ல இருக்கிறது.
Cost money.
அதற்கு பணம் செலவாகிறது.
To put all our messages on the internet. That costs a lot of money.
எல்லா செய்திகளையும் இணையதளத்தில் போடுவதற்கு பணம் செலவாகிறது.
And we give it free.
அதை இலவசமாய் கொடுக்கிறோம்.
And so many things cost money, but we don't ask people to give.
இப்படி अनेक காரியங்களுக்கு பணம் செலவாகிறது, ஆனால் ஜனங்களிடத்தில் பணத்தை கேட்பதில்லை.
Because when they give their heart, they'll give everything.
ஏனென்றால் யார் தங்களுடைய இதயத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் பணத்தையும் அவர்களுக்கு கொடுப்பார்.
Don't ask for the thing first.
அந்த பணத்திற்காக முதலாக கேட்பதில்லை.
So this is the ultimate law of God.
இதுதான் தேவனுடைய மாறாத சட்டமாக இருக்கிறது.
If you do all the other things but you don't fulfill these two, you have not really obeyed God's law.
நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் செய்து இந்த இரண்டு காரியங்களை செய்யாதிருந்தால் தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படியவில்லை.
See, people ask about wearing jewelry. Can you wear it, not wear it?
ஜனங்கள் நகை அணிவதை பற்றி கேட்கிறார்கள், அணியலாமா அணியக்கூடாதா?
I say to me, that is not the first commandment.
அது எனக்கு பிரதானமான கற்பனை அல்ல.
Love God with all your heart.
முழு இதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறு.
It's like somebody said, the whole law is here. You love God and then you can do what you like.
நீங்கள் தேவனை நேசித்து விருப்பப்படி நீ செய்யலாம்.
Because if you love God with all your heart, you decide what sort of dress you should wear.
நீங்கள் முழு இதயத்தோடு தேவனை நேசித்தால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எப்படிப்பட்ட ஆடையை உடுத்த வேண்டும்.
How you should spend your money.
எப்படி உங்கள் பணத்தை செலவழிக்க வேண்டும்.
We don't make rules in this church. Whether you can buy a car or a scooter or not.
Or car vaangalama scooter vaangalama endru sattatte vagupadil
savile. No rules.
Illai.
Only love God with all your heart.
தேவனை உங்கள் முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும்.
Love your neighbor as yourself.
மற்றவர்களை உங்களைப் போல நீங்கள் நேசிக்க வேண்டும்.
All the rest is dependent on these two. This is the root.
எல்லாமே இதன் அடிப்படையிலே இதுதான் அது மற்ற எல்லாவற்றுக்கும் வேறாய் இருக்கிறது.
From this root, if you do anything is right.
இந்த வேரிலிருந்து நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது சரியா இருக்கும்.
See, one sister may wear jewelry and another sister doesn't wear.
ஒரு சகோதரி நகை அணியலாம், மற்றொரு சகோதரி அணியாமல் இருக்கலாம்.
We are not here to judge one another.
ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கும்படி நாம் இங்கு இல்லை.
Somebody buys a scooter, somebody buys a car. We are not here to judge anybody.
ஒருவர் ஸ்கூட்டர் வாங்குகிறார், ஒருவர் கார் வாங்குகிறார், நாம் யாரையும் நியாயம் தீர்ப்பதில்லை.
Somebody may have a house with 3 bedrooms, somebody has with 1 bedroom.
சிலருக்கு மூன்று படுக்கை அறை வைத்து வீடு கட்டுவார்கள், சிலர் ஒரு படுக்கை வீடு
கட்டுவார்கள். We make no laws in CFC.
CFC ல எந்த விதமான சட்டம்
churches that preach these laws.
சில சபைகளில் இப்படிப்பட்ட சட்டங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது.
There are some churches where they say everybody must wear white.
சில சபைகளில் எல்லோருமே வெள்ளை ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பார்கள்.
When I started in the beginning, I also used to wear white.
நான் ஆரம்பத்திலே நானும் வெள்ளை ஆடை உடுத்துவதுண்டு.
But it used to get dirty very quickly, so
சீக்கிரமாக அது அழுக்காகி விடும்.
I could not afford so much money to have
அதிகமான பணத்தை கொடுத்து அப்படி
so many white shirts and pants.
அதிகமான வெள்ளை சட்டைகளை வாங்க முடியவில்லை.
So there's no rule like that, you must wear white or
வெள்ளை ஆடை அணிய வேண்டும் என்று சட்டம் எதுவும் இல்லை.
It's a wonderful thing to live with this double law.
இந்த இரண்டு கற்பனைகளால் வாழ்வது அற்புதமான ஒரு வாழ்க்கை.
Love God with all your heart, soul and strength.
முழு இதயத்தோடு ஆத்மாவோடு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறு.
Love everybody as you love yourself.
உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசியுங்கள்.
So I spoke about the fire of love in my last message.
கடந்த செய்தியிலே அந்த அன்பின் அக்னியை பற்றி பேசினேன்.
This is the fire.
இதுதான் அந்த அக்னி.
If you really have this fire.
உண்மையாகவே இந்த அக்னி உங்களுக்கு இருக்கும் என்றால்
the fire of God.
தேவனுடைய அக்னி
which makes you hot all the time.
எப்பொழுதுமே நீங்கள் அனலாய் இருப்பீர்கள்.
What does it mean to be hot all the time?
எப்பொழுதும் அனலாய் இருப்பதன் அர்த்தம் என்ன?
It means that with every bit of energy in my being I love God.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் எல்லா பலத்தை கொண்டு நான் தேவனை நேசிக்கிறேன்.
It's not coming to all the meetings.
எல்லா கூட்டங்களுக்கும் வருவதல்ல.
Supposing a non-Christian husband tells his wife, you cannot go to all the meetings.
ஒரு கிறிஸ்தவல்லாத கணவன் மனைவியை பார்த்து எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் போக கூடாதுன்னு சொல்றார்.
Okay, she cannot go.
அவர்கள் போக முடியாது.
But she can still love God with all her heart, soul and strength.
அதன் மத்தியிலும் அவள் ஆண்டவரை முழு இதயத்தோடு ஆத்மாவோடும் பலத்தோடும் மனதோடு அன்பு கூற முடியும்.
There's no law which says you must go for so many meetings in a month.
ஒரு மாதத்திலே இவ்வளவு கூட்டங்களுக்கு போக வேண்டும் என்ற சட்டம் எதுவும் இல்லை.
Other people may assess your spirituality by seeing how many meetings does he come to.
மற்றவர்கள் நீங்கள் எவ்வளவு கூட்டத்துக்கு வருகிறீர்கள் என்பதை வைத்து உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை அவர்கள் நியாயம் தீர்ப்பார்.
Don't worry about that.
அதை குறித்து கவலைப்படாதீர்கள்.
It's only one law.
ஒரே ஒரு சட்டம்.
Love God with all your heart.
முழு இதயத்தோடு தேவனை நேசியுங்கள்.
No place in your heart for anybody else but Jesus.
இயேசுவை தவிர உங்கள் இதயத்திலே வேறு யாருக்கும் இடமில்லை.
And love your neighbor as yourself.
மற்றவர்களை உங்களைப் போல நேசியுங்கள்.
Then you don't have to worry about anybody's opinion.
வேற எந்த மனிதனுடைய கருத்தை குறித்தும் அபிப்பிராயத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
How should I spend my money?
எப்படி என்னுடைய பணத்தை நான் செலவழிப்பது?
Can I buy ice cream?
Naan ice cream vaangalama?
Do spiritual people eat ice cream?
ஆவிக்குரியவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார்களா?
What do you think?
என்ன நினைக்கிறீர்கள்?
If you love God with all your heart,
உங்கள் முழு இதயத்தோடு ஆண்டவரை நேசிப்பீர்கள் என்றால்,
and if you love others, you share your ice cream with them also.
நீங்கள் மற்றவர்களை நேசித்தால் உங்கள் ஐஸ்கிரீமை அவர்களோடும் பகிர்ந்து கொள்வீர்கள்.
Then you can eat it.
நீங்கள் சாப்பிடலாம்.
Everything is solved if you live by these two rules.
இந்த இரண்டு கற்பனைகளின்படி நீங்கள் வாழ்ந்தால் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது.
Because I see so many churches, they make so many rules.
நான் अनेक சபைகளை பார்க்கிறேன், अनेक சட்டங்களை வகுக்கிறார்கள்.
Can you watch television?
நாம் தொலைக்காட்சி பார்க்கலாமா?
If you follow these two rules, you can watch.
நீங்கள் இந்த இரண்டு கற்பனைகளை பின்பற்றினால் நீங்கள் பார்க்கலாம்.
What you watch depends on whether you can follow these two rules.
இந்த இரண்டு கற்பனைகளின் அடிப்படையிலே நீங்கள் எதை பார்க்கலாம் என்பதை தீர்மானிக்க முடியும்.
There are some television programs you cannot watch if you follow these rules.
இந்த இரண்டு கற்பனைகளை நீங்கள் பின்பற்றினால் சில தொலைக்காட்சி காரியங்களை நீங்கள் பார்க்க முடியாது.
You have to turn off the television if you want to follow these two rules.
இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் பின்பற்றினால் தொலைக்காட்சியை அணைத்து விட வேண்டும்.
That's not for me to tell you. It's not for me to tell you that.
ஆனால் அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது.
It's the Holy Spirit will tell you.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்வார்.
And how to find out?
எப்படி அதை நாம் அறிந்து கொள்வது?
You must ask yourself, can I do this in fellowship with Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை நான் செய்ய முடியுமா?
When I'm sitting watching a television,
நான் தொலைக்காட்சியில் ஒரு புரோகிராமை பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
I must ask myself, can Jesus sit with me and watch this?
இயேசு கிறிஸ்து என்னோடு கூட உட்கார்ந்து இதை பார்க்க முடியுமா?
Very simple question.
மிக எளிமையான ஒரு கேள்வி.
Jesus loved his father completely. Jesus loved the father.
இயேசு கிறிஸ்து
totally.
தன்னுடைய பிதாவை முற்றிலுமாய் நேசித்தார்.
And he loved everybody like himself.
அவர் தன்னை போல மற்றவர்களை நேசித்தார்.
So if I have him sitting next to me,
அவர்
if he is sitting next to me,
அவர் எனக்கு அருகிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது,
can he watch this television program?
இந்த தொலைக்காட்சி புரோகிராமை அவர் பார்க்க முடியுமா?
If I say yes, Jesus will sit with me and watch this program.
நான் ஆம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட உட்கார்ந்து அதை பார்ப்பார்.
I will watch it.
நான் அதை பார்ப்பேன்.
Maybe some cricket or something.
ஏதோ கிரிக்கெட் மற்ற காரியங்கள்.
He's quite happy to sit with me and watch it.
அவர் என்னோடு கூட உட்கார்ந்து பார்ப்பதில் சந்தோஷப்படுவார்.
If it's a dirty movie.
ஆனால் ஒரு அசுத்தமான படமா இருக்கும் பொழுது,
I ask, will Jesus watch it?
இயேசு கிறிஸ்து என்னோடு கூட உட்கார்ந்து பார்ப்பாரா?
With all these half naked women dancing there.
அரை நிர்வாணமான பெண்கள் அங்கு நடனமாடுவது.
Will Jesus watch it?
இயேசு கிறிஸ்து அதை பார்ப்பாரா?
He won't stop you from watching it. He'll just quietly get up and go away.
நீங்கள் பார்ப்பதை அவர் தடுக்க மாட்டார். ஆனால் அவர் எழுந்து புறப்பட்டு போய்விடுவார். ஏன்?
Because he does not force anybody saying don't watch it.
யாரையுமே அவர் நிர்பந்தப்படுத்தி இதை பார்க்காதே என்று சொல்லுகிறவர் அல்ல.
He'll just quietly walk away and then you know that he doesn't like it.
அவர் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டு போய்விடுவார். அப்பொழுது உங்களுக்கு தெரியும் அது இது அவருக்கு பிடிக்கவில்லை என்று.
I need to turn it off.
அப்பொழுது நான் அதை அணைத்து விட வேண்டும்.
So that is always the test.
அது எப்பொழுதுமே ஒரு சோதனையாக
இருக்கும். Because in so many meetings people ask brother Zach, can I do this, can I do that, can I do this or not?
அநேக கூட்டங்களிலே என்னிடத்தில் கேட்கிறார்கள், நான் இது செய்யலாமா, இது செய்யலாமா, இது செய்யலாமா.
Always ask yourself, can you do this in fellowship with Jesus Christ?
எப்பொழுதுமே இதை கேட்டுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்துக்கொண்டு நான் இந்த காரியத்தை செய்ய முடியுமா?
Because there are so many things that people say, where does the Bible say you can't do that?
அநேக காரியங்களை ஜனங்கள் கேட்பார்கள், வேதத்திலே எங்கே எழுதியிருக்கிறது செய்ய கூடாது என்று.
You know, for example, people say, where does it say in the Bible you cannot smoke cigarette?
நீங்கள் புகை பிடிக்க கூடாது என்று வேதத்திலே எங்கே எழுதியிருக்கிறது?
Which verse is that?
எந்த வசனம் அது?
I say no, there's no verse.
அல்லே வசனம், அப்படி வசனம் இல்லை.
I was once in Mizoram.
மிசோராம் என்ற மாநிலத்தில் ஒரு முறை இருந்தேன்.
That's one of the states in northeast India.
Northeast இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம்.
And I was very surprised when I went there many years ago.
பல வருடங்களுக்கு முன்பாக அங்க நான் சென்றபோது ஆச்சரியப்பட்டேன்.
Some very good born again believers.
நன்றாக மறுபடியும் பிறந்த நல்ல விசுவாசிகள்.
They would all smoke cigarettes.
எல்லாருமே புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள்.
I have never seen that in anywhere else in India.
இந்தியாவிலே வேற எங்கும் அப்படி நான் பார்த்ததில்லை.
All born again Christians stop smoking cigarettes.
ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் சிகரெட்
புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். But here many people were smoking cigarettes.
ஆனால் இங்கு அநேகர் அப்படி புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார்கள்.
I didn't blame them.
அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை.
Supposing you go to a slum and you find the children do not know English.
ஒரு ஸ்லம் குடிசை பகுதிக்கு செல்கிறீர்கள், அங்கு பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தெரியாது.
Will you blame them?
அவர்களை குற்றப்படுத்துவீர்களா? இல்லை.
The parents never sent them to an English school.
அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் நல்ல பள்ளிகளுக்கு அவர்களை அனுப்பவில்லை.
So when I went there, I did not blame them for smoking cigarettes.
அங்கு நான் சென்றபோது அவர்கள் புகைப்பிடிப்பதை குறித்து அவர்களை குற்றப்படுத்தவில்லை.
The preachers who came here never taught them that.
அங்கு வந்த பிரசங்கியார்கள் அதை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை.
They had bad teachers.
அவர்கள் தவறான போதனை செய்தவர்கள்.
The students are good, but the teachers were bad.
அந்த மாணவர்கள் நல்ல மாணவர்கள், ஆசிரியர்கள் தவறான ஆசிரியர்கள்.
Why blame the students?
மாணவர்களை ஏன் குற்றப்படுத்த வேண்டும்?
So I knew these were sincere people, so how to help them?
நேர்மையான ஜனங்கள், அவர்களுக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும்?
So I told them,
நான் அவர்களிடம் சொன்னேன்,
you know there's a very good habit that people who smoke have.
புகை பிடிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு.
Whenever they take out a cigarette,
ஒரு சிகரெட்டை அவர் வெளியே எடுக்கும் பொழுது,
if a friend is standing there, they offer it to him.
யாராவது நண்பர் அருகில் இருந்தா அவருக்கு அந்த சிகரெட்டை ஒன்று காண்பிப்பார்.
I have seen that even bus stand. I don't even know that man, he'll offer me a cigarette.
நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கொண்டிருக்கும் போது அதை பார்த்திருக்கிறேன். அந்த மனிதன் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு சிகரெட்டை காண்பிப்பார்.
I say good habit. And so I said next time,
வேண்டாம் என்று சொல்லுவேன்.
So I said next time you take out a cigarette.
அடுத்த முறை நீங்கள் சிகரெட் எடுக்கும் போது,
what I preached.
நான் இதைத்தான் பிரசங்கித்தேன்.
And one man was translating for me into Mizo language.
எனக்காக ஒரு மனிதன் மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார்.
Next time you take out a cigarette, you say, Jesus, please take one also.
அடுத்த முறை நீங்கள் சிகரெட் எடுக்கும்போது, இயேசுவே நீங்களும் ஒரு சிகரெட் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்க.
Good filter cigarette this one.
நல்ல filter cigarette இது.
And if you can say Jesus will smoke it, then you smoke it.
இயேசு கிறிஸ்து அதை எடுத்து புகை பிடிப்பார் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நீங்களும் புகை பிடிக்கலாம்.
I never told people don't smoke.
புகை பிடிக்க கூடாது என்று ஜனங்களுக்கு சொல்லவில்லை.
Just offer one to Jesus and then smoke with him. Don't smoke alone.
நீங்கள் இயேசு கிறிஸ்து ஒன்றை கொடுத்து அவரோடு கூட நீங்கள் புகை பிடிங்க.
So next evening meeting,
அடுத்த நாள் மாலை கூட்டங்களிலே,
my translator said,
என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் சொன்னார்,
Brother Zach, I've stopped smoking.
சகோதரன் ஜாக், நான் புகைப்பிடிப்பதை நிறுத்திவிட்டேன்.
I said, why? I never told anybody to stop smoking.
நான் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதை குறித்து யாரிடத்திலும் சொல்லவில்லை.
He said, I tried offering Jesus a cigarette. He said, no.
நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிகரெட் கொடுக்க முயற்சித்தேன், அவர் இல்லை என்று சொன்னார்.
Then I said, I also don't want.
எனக்கும் அது வேண்டாம்.
So I told them that day, everything in life, this is the way.
வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும்
Don't
இதுதான்.
Ask, is it right or wrong?
இது சரியா தவறா என்று கேட்காதீர்கள்.
Because so many Christians will have different views.
ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு வித்தியாசமான கண்ணோட்டம் இருக்கலாம்.
Can you do this with Jesus or not?
இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த காரியத்தை செய்ய முடியுமா இல்லையா?
See, Bangalore is a more stylish city than Chennai.
சென்னையை விட பெங்களூர் மிக அதிக ஆடம்பரமான ஒரு பட்டணம்.
It's not a good thing, it's a bad thing.
அது நல்ல காரியம் அல்ல, தீமையான காரியம்.
A lot of the American styles come to Bangalore.
அமெரிக்காவின் ஆடம்பரங்கள் எல்லாம் பெங்களூருக்கு வந்திருக்கிறது.
The girls there are dressed in very stylish clothes.
அங்க இருக்கிற அந்த பெண்கள் மிக அந்த ஸ்டைலான ஆடம்பரமான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார்கள்.
Stylish means tight clothes.
அங்க போடுகிற அந்த ஸ்டைலான ஆடைகள் என்பது மிக நேர்த்தியான நெருக்கமான டைட்டான ஆடைகள்.
ஸ்லீவ்ஸ் will go up and up and up and up.
அவருடைய கைகளில் இருக்கிற அந்த ஸ்லீவ்ஸ் மேல போய் கொண்டே
இருக்கு. Showing more of the body.
சரீரத்தை அதிகமாக வெளிப்படுத்துற காரியம்.
டைட்.
அதிக டைட்டா இருக்கு.
Now how to teach people how to wear clothes?
எப்படி ஆடைகளை உடுத்துவது என்று ஜனங்களுக்கு கற்றுக்கொடு.
Because if I make rules for girls clothes, I have to make so many rules.
நான் சட்டம் வகுத்தால் அநேக சட்டங்களை நான் செய்ய வேண்டும்.
What should be the length of your skirt?
உங்களுடைய ஸ்கர்ட்டின் நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும்?
And so many things.
அநேக காரியங்கள்.
I said, I am not a tailor. I can't go around telling all this.
நான் ஒரு தையல்காரன் அல்ல. நான் தொடர்ந்து இந்த காரியங்களை அறிந்து சொல்லிக் கொண்டிருக்க முடியாது.
I made one simple rule when one sister asked me, what shall I wear?
நான் என்ன ஆடை எப்படி உடுத்த வேண்டும் கேட்டபோது ஒரே ஒரு எளிதான சட்டத்தை கொடுத்தேன்.
In Bangalore.
பெங்களூரிலே.
I said, supposing Jesus was living in the next street.
இயேசு கிறிஸ்து அடுத்த தெருவிலே வசித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
And he calls you one day and says, come, we must go to the market together.
அவர் உங்களை அழைக்கிறார், இந்த நாளில் நான் உங்களோடு இருந்து மார்க்கெட் போகலாம் என்று.
Let's go for a walk there.
நாம் நடந்து போகலாம்.
What dress will you wear to go for a walk with Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவோடு நடந்து போவதற்கு எப்படிப்பட்ட ஆடையை நீங்கள் உடுத்தி கொண்டு போவீர்கள்?
Will you wear all these tight clothes with all the sleeves up to here and all that?
எல்லாம் ஸ்லீவ் சுயத்தப்பட்ட டைட்டான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு போவீர்களா?
When Jesus looks at you, will he say, oh, I'm very happy with this dress?
இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ, இந்த ஆடையில் உன்னை பார்ப்பது சந்தோஷப்படுகிறேன்.
You dress like that, whichever you feel, Jesus will be very happy looking at you.
இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆடை அணிந்து,
Jesus will be proud to say, this is my sister.
இயேசு கிறிஸ்து இது என்னுடைய சகோதரி என்று சொல்வதிலே பெருமைப்படுவார்.
Dress like that.
அப்படி நீ ஆடை அணிந்து கொள்.
What did I tell those girls?
அந்த சகோதரிக்கு என்ன சொன்னேன்?
Did I tell them length of the anything, nothing.
அதனுடைய நீளம் இவ்வளவு இருக்க வேண்டும் ஏதாவது அதை பற்றி
சொன்னேன். That is the rule. Can you do this with Jesus Christ or not?
இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இந்த காரியத்தை செய்ய முடியுமா அதான் சட்டம்.
Will you dress like this if you are walking with Jesus down the road?
இயேசு கிறிஸ்துவோடு தெருவிலே நடந்து போனால் அப்படிப்பட்ட ஆடை அணிவீர்களா?
And I said, don't dress like that only when you come to church. Dress like that when you go to work also.
சபைக்கு வரும்போது மட்டும் அப்படி ஆடை அணிவதல்ல, வேலைக்கு போகும்போது அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்ளு.
Don't you want Jesus to go with you to work?
இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னுடைய வேலை செய்யும் இடத்துக்கு வர வேண்டாமா?
You need him more in the workplace to be with you.
வேலை எடுத்து வேலை செய்யும் இடத்தில் அவர் அதிகமாய் உன்னோடு கூட இருப்ப வேண்டிய அவசியம்.
So the Christian life is really very simple if you follow these simple rules.
இந்த எளிமையான கற்பனைகளை பின்பற்றினால் கிறிஸ்தவ வாழ்க்கை மிக எளிமையானது.
I want to do everything in fellowship with Jesus Christ.
நான் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் செயல்படுவேன்.
Even when I preach,
நான் பிரசங்கிக்கும் பொழுது
I say, Lord Jesus, I want you to be with me.
இயேசு கிறிஸ்துவே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும்.
Because sometimes I don't know what the people need.
ஜனங்களுடைய தேவை என்ன என்று எனக்கு தெரியாது.
You know the need of all the people.
இங்க இருக்கிற ஜனங்களுடைய எல்லா தேவைகளையும்
நீர் அறிந்து. You know the exact word that each person needs.
ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான சரியான வார்த்தை
எனக்கு
தெரியாது.
For you give me the words in my mind, I'll speak it.
ஆண்டவரே என்னுடைய மனதில் அந்த வார்த்தையை தாரும், நான் பேசுகிறேன்.
I promise you, I will never try to please any rich people.
நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன், எந்த பணக்காரனையும் நான் பிரியப்படுத்தும்படியாக
பேச மாட்டேன். I will not try to please the poor people.
எந்த ஏழையையும் பிரியப்படுத்தும்படியாக பேச மாட்டேன்.
I will not hide any doctrine which is good for the people.
ஜனங்களுக்கு நல்ல உபதேசம் எதையும் நான் மறைக்க மாட்டேன்.
I am not interested in anybody's money. I will not take anybody's money.
எந்த மனிதனுடைய பணத்தில் எனக்கு விருப்பமில்லை, யாருடைய பணத்தையும் நான் எடுக்க மாட்டேன்.
I want to get these people to be ready to meet with you when you come back.
நீ திரும்ப வரும்போது இந்த ஜனங்கள் ஆயத்தமாய் உம்மை சந்திக்க வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். I want you to be with me.
நீ என்னோடு கூட இருக்க வேண்டும்.
When I preach, I want to realize you are here.
நான் பிரசங்கிக்கும்போது நீ இருக்கிறீர் என்பதை நான் உணர விரும்புகிறேன்.
And I want you to be happy with what I'm saying.
நான் செய்ய சொல்லுகிற காரியத்தை குறித்து நீ சந்தோஷப்பட வேண்டும்.
I'm not primarily preaching to impress the people, Lord, but you must be happy with what I'm saying.
ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாய் நான் இந்த காரியத்தை பிரசங்கிக்கவில்லை, நீ பிரதானமாய் பிரியப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும்.
Even when we sing songs,
பாடல் பாடும்போது கூட
I say, Lord, I want to sing them to you.
ஆண்டவரே உமக்கென்று நான் பாட விரும்புகிறேன்.
Sometimes I like to sing with my eyes closed.
சில நேரத்திலே கண்களை மூடிக்கொண்டு நான் பாட விரும்புகிறேன்.
I want to think of Jesus just like when we pray.
ஜெபிக்கும்போது எப்படி இருக்கிறோம் அதே போல இயேசுவை குறித்து நினைக்க விரும்புகிறேன்.
Why do we close our eyes when we pray?
ஜெபிக்கும்போது ஏன் நம் கண்களை மூடிக்கொள்கிறோம்?
Because I don't want any distraction.
ஏதா எந்த காரியமும் என்னுடைய கவனத்தை ஈர்க்க கூடாது.
There's no law in the Bible which says you must close your eyes when you pray.
ஜெபிக்கும்போது கண்களை மூட வேண்டும் என்று வேதத்தில் எந்த சட்டமும் இல்லை.
We close our eyes so that I don't get distracted by people.
கண்களை மூடும்போது ஜனங்களால் நீங்கள் கவனம் சிதறாது.
I want to think of Jesus only.
இயேசுவை மட்டும் நான் கவனமாய் செலுத்த வேண்டும்.
So when I know the words of a hymn, I try to close my eyes and sing
and
to Jesus directly.
அந்த பாடல் வரிகள் எனக்கு தெரியும் போது நான் கண்களை மூடி இயேசுவுக்கென்று பாடுகிறேன்.
I mean if I don't know the words, then I have to look at the screen to learn the words.
அந்த பாடல் தெரியாது என்றால் நான் ஸ்கிரீனை பார்த்து நான் பாட வேண்டும்.
I say, Lord, I want to be aware of you when I sing.
ஆண்டவரே நான் பாடும் பொழுது உம்மை குறித்து நான் உணர்ந்தவனாய் நான்
இருக்க வேண்டும். I'm not singing because I like this song.
எனக்கு அந்த பாடல் பிடிக்கும் என்பதை நான் சொல்லவில்லை.
This is a holy place.
இது ஒரு பரிசுத்தமான இடம்.
Jesus is here.
இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார்.
I can't see him, but he's here.
அவர் நான் பார்க்க முடியாத ஆனால் இருக்கிறார்.
I know he's here right now.
இப்போது அவர் இங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும்.
When I sing to him.
நான் பாடும்போது அவருக்காய்
பாடுகிறேன். When I preach in his presence.
அவருடைய பிரசன்னத்திலே நான் பிரசங்கிக்கிறேன்.
This is the way you must live the Christian life.
இப்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும்.
When you go to work,
வேலைக்கு போகும்போது
he is there with you in the office.
ஆபீஸ்லயே உங்களோடு கூட இருக்கிறார்.
When you drive on your scooter,
நீங்கள் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு போகும்போது
he is there with us.
அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
His angels protect us.
அவருடைய தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள்.
I really believe that I rode a scooter for 45 years in Bangalore.
நான் பெங்களூர்லயே 45 வருடங்கள் நான் ஸ்கூட்டர் ஓட்டி இருக்கிறேன்.
And I never had an accident.
எனக்கு எந்த விதமான ஆபத்தும் விபத்தும்
நடந்ததில்லை. I am such a good driver.
நல்ல ஒரு ஓட்டுநர் என்பதால் அல்ல.
I never hurt anybody, never hit anybody.
நான் யாரையும் போய் இடித்ததில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை.
Because the angels are there to protect me.
ஏனென்றால் தேவ தூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள்.
Remember that.
அதை ஞாபகம் வைத்துக்
கொள். God's angels are there to protect you from serious accidents.
பயங்கரமான விபத்துகளிலிருந்து காத்துக்கொள்ள தேவ தூதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள்.
I've fallen down sometimes.
சில நேரத்திலே கீழே விழுந்திருக்கிறேன்.
God protected me from serious things.
ஆபத்தான காரியத்தில் தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார்.
We must seek to live in the presence of Jesus all the time.
எப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே வாழ்வதற்கு நாம் அதை நாட வேண்டும்.
You know that is how Jesus lived on earth.
அப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார்.
See Acts of the Apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகளை பாருங்கள்.
And chapter 2.
இரண்டாம் அதிகாரம்.
Peter was speaking about the life of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து பேதுரு பேசிக்கொண்டிருக்கிறார்.
And he's telling the people how Jesus lived on earth.
எப்படி இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார் என்பதை பற்றி பார்க்கிறோம்.
Acts chapter 2.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம்.
It says in verse 24 how God raised him up again.
24th vasanam eppadi devan avare elpinar.
And then he tells us what David said about how Jesus lived on the earth.
Eppadi Yesu Christ bhoomile vaandar endru David sonnadai kurithu avar kaanpikkar.
How did Jesus live on the earth?
Eppadi Yesu Christ bhoomile vaandar.
This is a quotation from Psalm 16.
Idu sangeetham 16 lirundu edukkapatta oru vasanam.
Acts 2:25.
அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 25.
I saw the Lord always in my presence.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக.
That means Jesus lived like this.
இயேசு கிறிஸ்து இப்படி செய்தார்.
I see the Father always in front of me.
எப்பொழுதுமே என்னுடைய பிதாவை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
Anywhere I go.
எங்கு போனாலும் சரி.
The Father is there.
பிதா அங்கு இருக்கிறார்.
Father is there. Some temptation comes, the Father is there.
இதோ சோதனை வரும்போது பிதா அங்க இருக்கிறார்.
The devil said, turn these stones into bread and eat it.
சாத்தான் சொன்னான், இந்த கற்களை அப்பங்களாய் மாற்றி சாப்பிடு.
But the Father was there.
ஆனால் பிதா அங்க இருந்தார்.
So Jesus says, Father, should I turn the stones into bread? I've got the power. Can I use it?
பிதாவே, எனக்கு அந்த வல்லமை இருக்கிறது, இந்த கற்களை நான் அப்பமாய் மாற்றணுமா?
இல்லை. Father is quiet.
பிதா அமைதியாக இருக்கிறார்.
No sound.
எந்த விதமான சத்தமும் இல்லை.
No, I'm not going to do it.
நான் செய்ய போவதில்லை.
Man shall live by every word that proceeds from God, not by his own need.
மனிதன் தன்னுடைய தேவைக்கா இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
There's nothing wrong in turning stones into bread if you have the power.
வல்லமை இருந்தால் அந்த கற்களை அப்பமாய் மாற்றுவதில் எந்த தவறும் இல்லை.
You're not stealing anybody's bread.
யாருடைய அப்பத்தையும் நீங்கள் திருடவில்லை.
You're hungry.
நீங்கள் பசியாய் இருக்கிறீர்கள்.
What is wrong if you got the power to turn stones into bread?
கற்களை அப்பமாய் மாற்றுவதில் வல்லமை இருந்தால் அதை செய்வதில் என்ன தவறு?
To me it's the same as going and buying bread if I have the money.
என்னிடத்தில் பணம் இருந்தால் நான் போய் அப்பத்தை வாங்குவதற்கு ஒப்பனையா இருக்கிறது.
Exactly the same.
அது அதே போல தான்
இருக்கு. I have money, Jesus had power to turn the stones into bread.
எனக்கு பணம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பத்தை கல்லை அப்பமாய் மாற்றுவதற்கு வல்லமை இருந்தது.
Father has not told me.
ஆனால் பிதா என்னிடத்தில் சொல்லவில்லை.
I have to fast for some more time.
இன்னும் அதிகமான நாள் நான்
உபவாசிக்க வேண்டும். So I will not eat now.
நான் சாப்பிட மாட்டேன்.
He always had the Father in front of him.
எப்பொழுதே தன்னுடைய பிதாவை தனக்கு முன்பாக வைத்திருந்தார்.
That's how he didn't fall into sin.
அதனால்தான் நான் பாவத்தில் விழவில்லை.
The devil said, jump from here, the angels will protect you.
இந்த உப்பரிகையின் மேல் கீழே குதி, தேவதூதர்கள் உன்னை காத்துக்கொள்ளும்.
The Father was there and the Father said, no.
பிதா அங்கிருந்தார், பிதா இல்லை.
Angels are not going to protect you if you jump down.
இங்கிருந்து நீ குதித்தால் தேவதூதர்கள் உன்னை பாதுகாக்க மாட்டார்கள்.
So always the Father protected him.
எப்பொழுதே பிதா அவரை பாதுகாத்தார்.
I find that can help me.
அது எனக்கு உதவி செய்ய முடியும் என்று
நான் பார்க்கிறேன். I want to always keep Jesus in front of me.
எப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்பாக பார்க்கிறேன்.
Always, all you children.
எல்லா எப்பொழுதே சிறு பிள்ளைகளாக இருக்கிறவங்க.
Please learn to keep Jesus in front of you.
இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக வைக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
In school.
உங்கள் பள்ளியிலே.
In college.
கல்லூரியிலே.
So many people try to make fun of you.
அநேகர் உங்களை வேடிக்கையாய் சொல்லலாம்.
Or trouble you in so many ways.
பல விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம்.
Don't get discouraged.
சோர்ந்து போகாதீர்கள்.
Say Jesus, you're here with me.
இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர்கள்.
And when you keep the Lord in front of you.
நீங்கள் இயேசுவை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது.
Verse 25 says he is also at my right hand, so I will not be shaken.
அவர் எனது வலது பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை.
When you keep the Lord in front of you, he'll always be also there to help you in your work.
உங்களுடைய நீ அவரை உங்களுக்கு முன்பாக வைத்திருந்தால் உங்களுடைய வேலையில எப்பொழுதும் உதவி செய்வதற்கு அவர் அருகில இருப்பார்.
For example, when your examination and others are cheating.
உங்களுடைய
ஸ்கூல் எக்ஸாம்.
ஸ்கூல் பள்ளியிலே பரீட்சையிலே மற்றவர்கள் ஏமாற்றுகிறார்கள்.
Okay. Somebody is copying from somebody else's book.
ஒருவர் இன்னொருவரோட புக்கில் இருந்து காப்பி அடிக்கிறார்.
And you, the Lord is in front of you.
ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார்.
Not the teacher. Teacher is far away, can't see what you are doing.
ஆசிரியர் தூரம் இருக்கிறார், நீங்க என்ன செய்யல என்பதை பார்க்க.
The Lord is here.
ஆனால் ஆண்டவர் இருக்கிறார்.
I cannot do it.
நான் இதை செய்ய முடியாது.
They can do it. The Lord is not front of them. The Lord is in front of me.
அவர்கள் செய்யலாம், அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இல்லை, எனக்கு முன்பாக ஆண்டவர்.
So you say I will not cheat.
நான் ஏமாற்ற மாட்டேன்.
If I fail, I fail.
நான் தோல்வி அடைந்தால் தோல்வி அடைவேன்.
But I will not cheat.
ஆனால் நான் ஏமாற்ற மாட்டேன்.
Because the Lord is watching me all the time.
ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
Then he'll be at your right hand to help you even in your examination.
என்னுடைய வலது கரத்தை பிடித்து அவர் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய பரீட்சையிலும் கூட.
Believe that. You children believe that Jesus will stand by your side to help you even in your right your examination.
சிறு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய அருகில் இருந்து உங்களுடைய பரீட்சையிலும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள்.
And not only that.
அது மாத்திரமல்ல.
Then verse 26, my heart will be glad.
அடுத்தது, அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது.
This is the way to always be happy.
இதுதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்கான
வழி. Always to keep Jesus in front of me.
எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக இருக்கும்போது
He'll be at my right hand to help me.
என் அவர் என்ன வலது பக்கத்திலிருந்து எனக்கு உதவி செய்கிறார்.
In difficult situations.
கடினமான சூழ்நிலைகளிலே.
See, there was a time when they caught Jesus and brought him before the governor Pilate.
ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பிடித்து அந்த பிலாத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள்.
And sometimes that can also happen for Christians if they are somebody tries to persecute them.
கிறிஸ்தவர்களுக்கும் உபத்திரவத்தி நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம்.
So when he stood before Pilate, John chapter 19.
யோவான் 19ஆம் அதிகாரம் பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது.
Jesus stood before Pilate.
பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கிறார்.
Pilate is a ruler.
பிலாத்து ஒரு அதிகாரி.
Sitting on a throne.
ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்.
And Jesus has got a crown of thorns on his head.
அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தலையிலே முள் கிரீடம் சுட்டப்பட்டிருக்கிறது.
They beat him.
அவரை அடித்தார்கள்.
Bleeding from all over his body.
அவருடைய சரீரம் முழுவதும் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது.
Clothes all torn.
அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழிந்து போயிருக்கிறது.
Standing there like a beggar.
ஒரு பிச்சைக்காரனை போல நின்று கொண்டிருக்கிறார்.
Clothes all torn.
எல்லா வஸ்திரமும் கிழிந்து போயிருக்கிறது.
Blood flowing down his face.
அவருடைய முகத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது.
Pilate big like a king sitting on a throne.
பிலாத்து ராஜாவை போல சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
And he tells Jesus.
இயேசுவை பார்த்து சொல்கிறான்.
Verse 10. John 19:10.
யோவான் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
The middle of that verse. Don't you know, Pilate says, I've got authority to set you free or to crucify you.
உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றார்.
Now most people will be scared when a judge speaks like that.
ஒரு அதிகாரி ஒரு நியாயாதிபதி அப்படி பேசும்போது அநேகர் பயந்து விடுவார்கள்.
But see how Jesus spoke.
இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார் என்று பாருங்கள்.
He spoke like a king.
அவர் ராஜாவை போல பேசினார்.
His clothes may be torn.
அவருடைய வஸ்திரம் கிழிந்திருக்கலாம்.
His blood may be flowing down from his face.
அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் வடிந்திருக்கலாம்.
But boldly he told Pilate.
தைரியமாய் பிலாத்தை நோக்கி பேசுகிறார்.
You have no authority over me.
உமக்கு என் மேல் அதிகாரம் இல்லை.
Unless my father gives it to you from above.
பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டாலுவே.
What a who was the king there?
அங்க யார் ராஜாவா இருக்கிறார்?
Not Pilate.
பிலாத்து அல்ல.
Pilate was a slave of the people.
பிலாத்து ஜனங்களோட அடிமையா இருந்தான்.
He had to do what the people say.
ஜனங்கள் என்ன சொல்கிறாரோ அதை செய்து கொண்டிருந்தான்.
Jesus was the king.
அங்க இயேசு ராஜாவா இருக்கிறார்.
That is how a Christian must be.
அப்படி தான் ஒரு கிறிஸ்தவன் இருக்க வேண்டும்.
When we are taken before authorities.
அதிகாரிகளுக்கு முன்பாக நாம் போகும்பொழுது.
To have this attitude even if you don't say it.
நீங்கள் சொல்லவில்லை என்றாலும் அப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்க வேண்டும்.
I have found myself in situations like this.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இருந்திருக்கிறேன்.
When I was in the navy.
நான் கப்பல் படையில் இருந்தேன்.
Even when I people accused me falsely for my Christian stand.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அநேகர் என்னை குற்றப்படுத்தினார்கள்.
Took me before different authorities.
பல அதிகாரிகளுக்கு முன்பாக என்னை கொண்டு சென்றார்கள்.
My attitude was this.
என்னுடைய மனப்பான்மை இப்படி தான் இருந்தது.
You have no authority over me.
உங்களுக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லை.
Except what my father in heaven will give you.
பரத்திலிருந்து அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாலும்
you cannot do you cannot touch a hair on my head.
என் தலையில் இருக்கிற
without my father's permission.
என்னுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட நீங்கள் தொட முடியாது.
Jesus said that.
இயேசு கிறிஸ்து சொன்னார்.
The hair on your head is counted.
உங்களுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது.
So it's a wonderful thing to be a Christian.
ஒரு கிறிஸ்தவனா இருப்பது மிக அற்புதமான ஒரு காரியம்.
Set the Lord in front of me.
தேவனை எப்பொழுதும் முன்பாக
நிறுத்தி. God is by my side.
அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார்.
I can go throughout everywhere in this world saying nobody can touch me without God's permission.
இந்த உலகத்தில் நான் எங்கு வேண்டாலும் செல்ல முடியும். யாருமே தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னை தொட முடியாது.
That boldness.
அந்த தைரியம்
is part of the fire that burns in my heart.
எனக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்கிற அக்னியின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
You know, when the Holy Spirit fills you with fire.
பரிசுத்த ஆவியானவர் அக்னியினால் உங்களை நிரப்பும் பொழுது.
See what happened to the apostles.
அப்போஸ்தலருக்கு என்ன நடந்தது என்பதை பாருங்கள்.
Acts chapter 4.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம்.
It says in Acts chapter 4 the people were so angry with the apostles.
ஜனங்கள் அப்போஸ்தலரிடத்தில் அதிக கோபமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That they locked them up in the jail.
அவர்களை சிறைச்சாலையிலே போட்டார்கள்.
And they told them.
அவர்களிடத்திலே சொன்னார்.
This is Acts chapter 4.
அப்போஸ்தல 4ஆம் அதிகாரம்.
They called the apostles in verse 18 and said you must not preach in the name of Jesus anymore.
அப்போஸ்தலர் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள்.
Acts 4:18.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
What did the Peter say?
பேதுரு என்ன சொன்னார்?
They didn't fold their hands. Okay, we will not preach.
ஓ சரி, நாங்கள் பிரசங்கிக்க மாட்டோம்.
No, they didn't say that.
அப்படி அவர் சொல்லவில்லை.
He said, we cannot stop speaking, verse 20, about what we have seen and heard.
நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள்.
You decide in the verse 19 whether we should listen to God or listen to you.
தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டுமா அல்லது உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமா என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.
What boldness!
எவ்வளவு தைரியம்!
And then they went away.
அதற்கு பிறகு போனார்கள்.
And the apostles met with all their other fellow believers.
மற்ற சக விசுவாசிகள் அவர்கள் போய் சந்தித்தார்கள்.
And they prayed.
அவர்கள் ஜெபித்தார்கள்.
What did they pray for?
எதற்காக அவர்கள் ஜெபித்தார்கள்?
Verse 29. Lord, not protect us from persecution.
ஆண்டவரே உபத்திரவத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் என்றல்ல.
They never prayed for that.
அதற்காக அவர்கள் ஜெபிக்கவே இல்லை.
Lord, give us boldness to speak your word.
ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தைரியமாய் பேசி எங்களுக்கு உதவி செய்யும்.
And how did God answer that?
எப்படி தேவன் அவர்களுக்கு பதிலளித்தார்?
Verse 31.
31 ஆம் வசனம்.
He sent the fire of the Holy Spirit on them.
அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அக்னியை அனுப்பினார்.
They were filled with the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு.
And they became bold.
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
So the fire brings boldness.
அந்த அக்னி நமக்குள் தைரியத்தை கொண்டு வருகிறது.
How do you know your heart?
எப்படி நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள் அறிந்து கொள்ள முடியும்?
Here you're bold to tell people what you stand for as a Christian.
கிறிஸ்துவனாய் நீங்கள் எப்படி எதற்காய் நிற்கிறீர்கள் என்பதை ஜனங்களுக்கு சொல்வதிலே தைரியமாய் இருக்கிறீர்கள்.
You know, sometimes in the offices our senior officers may tell us to do something wrong.
சில நேரத்திலே மேலதிகாரிகள் தவறான ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்வார்கள்.
That happened to me number of times in the navy when I was working there.
கப்பல் படையிலே நான் பணி செய்யும் பொழுது அநேக முறை எனக்கு அந்த காரியம் நடந்தது.
And to say no to a senior officer in the navy is more serious than in any other place.
மற்ற இடத்தை விட ஒரு கப்பல் படையிலே உங்கள் மேல் அதிகாரிக்கு இல்லை செய்ய முடியாது என்று சொல்வது மிக மோசமான ஒரு காரியம்.
Military rules are different.
என்றால் ராணுவ சட்டங்கள் வித்தியாசமானது.
In all other offices if you say no they'll just dismiss you from your job.
மற்ற அலுவலகங்களிலே நீங்கள் இல்லை என்று சொன்னால் வேலையிலிருந்து உங்களை நீக்கி விடுவார்கள்.
You won't get a promotion.
அல்லது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது.
Or if it's a secular office they'll say okay tomorrow don't come finished your job is over.
அல்லது மேல் அதிகாரியாக இருந்தால் நீங்கள் நாளைக்கு வரவேண்டாம் என்று உங்களை அனுப்பி விடுவார்.
In the navy it is different.
ஆனால் கப்பல் படையிலே அது வித்தியாசமானது.
If you say tell a senior officer no sir I can't do that.
மேல் அதிகாரியை பார்த்து இல்லை நான் செய்ய முடியாது என்று சொன்னால்
they will take you before a court, military court.
ராணுவ நியாயாதிபதிக்கு முன்பாக உங்களை கொண்டு செல்வார்கள்.
They will lock you up in jail.
உங்களை சிறைச்சாலையில் அடைப்பார்கள்.
That's what happens in the military.
அதுதான் ராணுவத்தில் நடக்கும்.
You say no, I can't do that.
இதை இல்லை நான் செய்ய முடியாது என்று சொன்னால்
that happened to me two or three times.
என்று இரண்டு மூன்று முறை எனக்கு நடந்தது.
I didn't go to jail.
நான் சிறைச்சாலைக்கு போகவில்லை.
I had to tell the senior officer, sir, I'm a Christian.
நான் என்னுடைய மேலதிகாரியை பார்த்து ஐயா நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல
வேண்டியது
அந்த தவறான காரியத்திற்கு கையெழுத்திடுவது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமானது.
Sorry sir, I cannot do it.
என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் செய்ய முடியாது.
They threatened me.
அவர்கள் என்னை மிரட்டினார்கள்.
Okay, I keep quiet. I don't argue back.
நான் வாக்குவாதம் செய்யவில்லை.
And they realized they cannot make me do against my conscience.
என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக என்னை அவர்கள் நிர்பந்தப்படுத்த முடியாது என்று அறிந்து கொண்டார்.
Once they transferred me, in half an hour I got a transfer from there.
Within அரை மணி நேரத்தில் என்னை இடமாற்றம் செய்தார்கள்.
I said, okay, praise the Lord. Transfer also is under God's control.
நான் praise the Lord, எல்லாமே தேவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது.
Because the Lord is in front of me.
ஏனென்றால் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார்.
He is by my side.
அவர் என் வலதுபாரத்தில் இருக்கிறார்.
And then they won't give me a good report for my promotion.
என்னுடைய மேல் பதவி உயர்க்காய் நல்ல ஒரு காரியத்தை எழுத மாட்டார்கள்.
I am not bothered about your promotion. I didn't tell them that, but I know in my heart I am not interested in that.
உங்களுடைய பதவி உயர்வு குறித்து எனக்கு விருப்பமில்லை, நான் அவர்களிடம் சொல்வதில்லை, ஆனால் இருதயத்திலே நான் நினைத்துக் கொள்கிறேன்.
I want Jesus to promote me.
இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்த வேண்டும்.
Spiritually.
ஆவிக்குரிய விதத்தில்.
This earthly job is only a means to earn my living.
இந்த பூமிக்குரிய வேலை என்பது நான் வாழ்வதற்கு எனக்கு நான் சம்பாதிப்பதற்கு வேண்டிய பணத்தை தரக்கூடியது மாத்திரம்தான்.
Before I became a Christian,
நான் கிறிஸ்தவனாய் ஆவதற்கு முன்பதாக
I wanted to go up and up and up in the navy to the top.
நான் கப்பல் படையிலே பதவி உயர்ந்தேன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டும்
என்று. But after I became a Christian,
நான் கிறிஸ்தவனாய் மாறின பிறகு
I wanted to go up and up spiritually to the Lord.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் மேலே மேலே உயர்ந்து போக விரும்பினேன்.
This earthly job became only a means of earning living.
இந்த பூமிக்குரிய வேலை என்பது நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு ஆதாரமாய் மாத்திரம் இருந்தது.
That's why my life was very happy.
அதனால தான் என் வாழ்க்கை சந்தோஷமாய் இருந்தது.
That's how even when I was very young I came to know Jesus in a very real way.
அதனால தான் என்னுடைய வாழ்வு நாட்கள் இயேசு கிறிஸ்துவை நான் உண்மையாய் அறிந்து கொள்ள முடிந்தது.
And the fire of God burnt in my heart.
தேவனுடைய அக்னி என் இதயத்திலே எரிந்து கொண்டிருந்தது.
And that helped me to say no when something was wrong.
ஏதோ ஒரு காரியம் தவறா இருக்கும் பொழுது இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு உதவியா இருந்தது.
I hope in the church in Chennai there'll be many brothers and sisters like that.
சோ சென்னையில் இருக்கிற சபையிலே அப்படி அநேக சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன்.
You may not make a lot of money on this earth.
இந்த பூமியில் அதிகமான பணத்தை நீங்கள் சம்பாதிக்காமல் இருக்கலாம்.
You may not go to some very high position in your job.
உங்களுடைய வேலையிலே உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் போக முடியாமல் இருக்கலாம்.
But when Jesus comes back,
ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது,
you'll be so thankful that you honored God.
நீங்கள் தேவனை கனப்படுத்தினீர்கள் என்று நன்றியாய் இருப்பீர்கள்.
See, Moses, he could have become Pharaoh in Egypt.
மோசே எகிப்திலே பார்வோனாய் மாறி இருக்க முடியும்.
He said no.
இல்லை என்று சொன்னான்.
I want to please God.
நான் தேவனை பிரியப்படுத்த போகிறேன்.
I hope there'll be many people like that here.
இங்க அதே அப்படி अनेகர் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
If you're working in a school or a hospital or anywhere.
ஒரு பள்ளியிலோ ஹாஸ்பிடலோ எங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும்.
To say I will not do anything wrong.
நான் தவறான எந்த ஒரு காரியத்தையும்
செய்ய மாட்டேன். I will not go against my conscience.
என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் நான் செய்ய மாட்டேன்.
I'll be a witness for Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு சாட்சியாய் இருப்பேன்.
The Jesus said let your light shine before men that they see.
மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது அதை பார்க்கட்டும்.
So this is what it means to be a true Christian.
இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பதற்கான.
To love God with all our heart.
முழுதேயோடு ஆண்டவரை நேசிப்பது.
And to love others as ourselves.
மற்றவர்களை நம்மை போல நேசிப்பது.
So the question comes.
கேள்வி வருகிறது.
The question many people ask me.
அநேகர் இந்த கேள்வியை கேட்கிறார்.
How can I love Jesus more?
எப்படி நான் இயேசுவை அதிகமாக நேசிக்க முடியும்?
How did you learn to love Jesus so much?
எப்படி நீங்கள் இயேசுவை அதிகமாக நேசிக்க கற்றுக்கொண்டீர்கள்?
That you are willing to stand before senior officers and say I'm sorry sir I can't do that I'm a Christian.
மேல் அதிகாரிக்கு முன்பாக நின்று என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்ய முடியாது என்று எப்படி சொல்ல முடியும்?
I never spoke it arrogantly.
நான் மேட்டிமையாய் அந்த காரியத்தை பேசவில்லை.
Always respectfully and humbly.
நான் தாழ்மையாக மதிப்போடு அந்த வார்த்தைகளை பேசினேன்.
Not arrogantly. We must never be arrogant.
மேட்டிமையாய் அந்த வார்த்தைகளை நான் பேசவில்லை.
Always in humility.
எப்பொழுதுமே தாழ்மையிலே.
I'll tell you what helped me to love Jesus.
எனக்கு எந்த காரியம் இயேசுவை நேசிக்க உதவி செய்தது என்று சொல்ல விரும்புகிறேன்.
Two things.
இரண்டு காரியங்கள்.
Very easy to remember.
மிக எளிதாய் ஞாபகம் வைத்துக்
கொள்ளலாம். How to have the fire of loving Jesus all the time in my heart.
எப்படி இயேசுவை நேசிக்கிற அந்த அக்னி எப்பொழுதுமே இருதயத்தில் வைத்திருக்க முடியும்.
That will help you also.
உங்களுக்கும் அது உதவி செய்ய முடியும்.
First of all,
முதலாவது
1 John chapter 4.
1 யோவான் நான்காம் அதிகாரம்.
1 John and chapter 4 we read verse 19.
19 ஆம் வசனம்.
We love him because he first loved us.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்.
Why do we love him?
ஏன் நாம் அவரை நேசிக்கிறோம்?
Because he loved us first.
ஏனென்றால் முன்பு அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்.
So the more you understand how much he loved you, the more you love him.
நீ எவ்வளவு அதிகமாய் அவர் உங்களை நேசித்தார் என்பதை அறிந்து கொள்வீர்களோ அவ்வளவு அதிகமாய் நீங்கள் அவரை நேசிப்பீர்கள்.
So how to love Jesus more?
எப்படி இயேசுவை அதிகமாய் நேசிப்பது?
From this verse.
இந்த வசனத்திலிருந்து.
Try and understand how much he loved you.
எவ்வளவாய் அவர் உங்களை நேசித்திருக்கிறார் என்பதை முயற்சி செய்து அறிந்து கொள்ளுங்கள்.
If you understand that less, you will love Jesus less.
அதை நீங்கள் குறைவாய் அறிந்தால் இயேசு கிறிஸ்துவை குறைவாய்
நேசிப்பீர்கள். The reason why many people love Jesus very little is because they understand very little how much Jesus loved them.
இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு ஏன் குறைவாய் நேசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவாய் தேவன் அவர்களை நேசித்தார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள்.
My first prayer was,
என்னுடைய முதல் ஜெபம் இதுவாய் இருந்தது.
Jesus help me to see how much you love me.
ஆண்டவரே நீர் எவ்வளவு என்னை நேசிக்கிறீர் என்பதை பார்க்க எனக்கு உதவி செய்யும்.
I would have many pictures in my mind.
अनेक படங்களை என்னுடைய இதயத்திலே கற்பனை செய்து பார்த்தேன்.
One was this.
இது எப்படி?
That if I was the only sinner in the whole world.
இந்த முழு உலகத்திலும் நான் ஒரே ஒரு பாவி இருந்தால்.
All the others were good people who never sinned.
எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் பாவம் செய்யாதவர்கள்.
Only me, Jack Poonen, the only sinner in the world.
Jack Poonen நான் ஒருவன் தான் இந்த உலகத்திலே பாவம் செய்தவன்.
Jesus would have come from heaven only for me.
இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து எனக்காக அவர் வந்திருப்பார்.
And would have died only for me.
எனக்காக மட்டும் அவர் மரித்திருப்பார்.
All the good people are there, or everybody else.
எல்லா நல்லவர்களும் இருக்கிறார்கள்.
So who will kill him?
யார் அவரை கொல்வார்கள்?
I will kill him.
நான் அவரை கொல்லுவேன்.
For my sins.
என்னுடைய பாவங்களுக்காய்.
That's how much he loved me.
அவ்வளவாய் அவரை நேசித்திருக்கிறார்.
That is one picture.
அது ஒரு படம்.
Then I had another picture.
இன்னொரு ஒரு கற்பனை படத்தை பார்க்கிறேன்.
And that was I would picture myself like crossing a road.
ஒரு சாலையை கடப்பது போல ஒரு படத்தை பார்க்கிறேன்.
And one big truck was coming, I didn't see it.
ஒரு பெரிய ட்ரக் வந்து கொண்டிருக்கிறது நான் அதை பார்க்கவில்லை.
And somebody came just in time and pushed me out of the way.
சரியான நேரத்தில் ஒருவர் வந்து என்னை அந்த வழியிலிருந்து தள்ளி விடுகிறார்.
And he gets run over by the truck and his legs are crushed.
அவருடைய கால்கள் மேல் அந்த ட்ரக் போய் விடுகிறது. அவருடைய கால் முற்றிலுமாய் நசுங்கி விடுகிறது.
And he is taken to the hospital.
ஹாஸ்பிடலுக்கு கொண்டு செல்கிறார்கள்.
And his legs are cut off completely.
அவருடைய கால்கள் இரண்டும் முற்றிலுமாய் வெட்டப்படுகிறது.
Why?
ஏன்?
To save my life.
என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படியாய்.
So I go to see him in the hospital.
ஹாஸ்பிடலில் அவரை பார்க்கும்படி போகிறேன்.
This is the picture the Lord gave me.
இப்படிப்பட்ட படத்தை தேவன் காண்பித்தார்.
So when I see him in the hospital, what will I tell him?
அவரை ஹாஸ்பிடலில் நான் சந்திக்கும்போது நான் அவர்கிட்ட என்ன சொல்லுவேன்?
Will I just say thank you very much?
நன்றி ஐயா.
See you later.
பிறகு உங்களை பார்க்கிறேன்.
No.
இல்லை.
I'll say a lot more than that.
அதைவிட அதிகமாக நான் அவரிடத்தில் சொல்லுவேன்.
I'll spend a lot of time talking to him.
அவரிடத்தில் அதிகமாக நேரம் பேசுவதில் செலவழிப்பேன்.
If he's got a family and children and all that.
அவருக்கு குடும்பம் பிள்ளைகள் இருந்திருக்கலாம்.
Now he cannot work, his legs are cut off.
அவருடைய கால்கள் எடுக்கப்பட்டது, அவரால் வேலை செய்ய முடியாது.
What will I tell him?
அவரிடத்தில் நான் என்ன சொல்லுவேன்?
I'll tell him I will work, support your family.
நான் வேலை செய்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன்.
You suffered this to save my life.
என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படியா நீ இந்த உபத்திரவத்தில் வந்து.
Any time you are in need, give me a call. Whatever I am doing, I'll drop it and come and help you.
நீங்கள் எந்த நேரத்தில் என்னுடைய உதவி அவசியமா இருந்தாலும் நான் என்னை கூப்பிடலாம். எந்த வேலையை செய்தாலும் நான் விட்டுவிட்டு வருகிறேன்.
Most important work, I'll drop and come and help you.
எவ்வளவு முக்கியமான காரியமா இருந்தாலும் அதை விட்டுவிட்டு வந்து நான் உதவி செய்வேன்.
Because you risked your life to save me.
ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எனக்காய் விட்டு என்னை காப்பாற்றி.
So that's the second picture I got.
இந்த இரண்டாவது இப்படிப்பட்ட படத்தை நான் பார்க்கிறேன்.
Like a picture of how Jesus loved me.
அது எப்படியா இயேசுவை நேசித்தார் என்பதை காண்பிக்கிறது.
Lord, if I say that to a man, I'll say that to you.
ஆண்டவரே, அதை ஒரு மனிதனிடத்தில் நான் சொல்வேன் என்றால் உன்னிடத்தில் நான் சொல்வேன்.
Anytime you can call me for anything, I'll drop everything and do whatever you tell me to do.
ஆண்டவரே, எப்பொழுது நீ அழைத்தாலும் நீ என்னை நீங்க நான் செய்கிற எல்லாவற்றையும் விட்டு நீ சொல்லுகிற காரியத்தை செய்வேன்.
What I would say to this man.
அதைத்தான் அந்த மனிதனிடத்தில் நான் சொல்வேன்.
And then another picture the Lord gave me.
இன்னொரு ஒரு படத்தை தேவன் எனக்கு காண்பித்தார்.
You know, the Bible says we are the bride of Jesus Christ.
வேதம் சொல்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறோம்.
He is our bridegroom and we are the bride.
அவர் நம்முடைய மனவாளன், நாம் மனவாட்டியாக இருக்கிறோம்.
So in the Old Testament, I read a story about Jacob.
யாக்கோபை குறித்து பழைய உடன்படிக்கையிலே ஒரு பாடத்தை பார்க்கிறேன்.
Jacob fell in love with a girl called Rachel.
ராகேல் என்ற ஒரு பெண்ணுடன் அவர் நேசத்திலே விழுந்தார்.
And he wanted to marry her.
அந்த பெண்ணை திருமணம் செய்ய அவர் முயற்சித்தார்.
But her father said, if you want to marry her, you have to work for me 7 years, then you can marry my daughter.
அந்த தகப்பனார் சொன்னார், நீ என்னுடைய மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் 7 வருடம் நீ வேலை செய்ய வேண்டும், அதற்கு பிறகு நீ திருமணம் செய்து கொள்ளலாம்.
So Jacob worked for 7 years.
யாக்கோபு 7 வருடம் பணி செய்தான்.
But Rachel had got an elder sister called Leah.
ஆனால் ராகேலுக்கு லேயாள் என்ற இன்னொரு ஒரு மூத்த சகோதரி இருந்தாள்.
So the father said, we can't thought I cannot give Rachel in marriage before Leah.
அந்த லேயாளுக்கு முன்னாடி நான் ராகேலை திருமணம் செய்து வைக்க முடியாது.
Now Rachel was very good looking.
அந்த ராகேல் மிக அழகாய் இருப்பாள்.
Leah was not so good looking.
ஆனால் லேயாள் அவ்வளவு அழகற்றவள்.
So Jacob wanted the younger sister Rachel.
ஆனால் அதனால் யாக்கோபுக்கு அவனுடைய அந்த தங்கை ராகேலை தான் விரும்பினான்.
You read that in Genesis 29.
ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Verse 17 and 18.
17 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Leah's eyes were weak, Rachel was beautiful, and Jacob loved Rachel and said, I'll work for 7 years, give me your younger daughter Rachel.
லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகாளுமா இருந்தால் யாக்கோப் ராகேல் பேரில் பிரியப்பட்டு உங்களுடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்கு 7 வருஷம் வேலை செய்கிறேன்.
You know what Laban did?
அந்த லாபான் என்ன செய்தான் தெரியுமா?
The father of Rachel.
ராகேலுடைய தகப்பன்.
You know, those days people would marry one or two wives, so it is okay.
அந்த நாட்களிலே ஒன்று இரண்டு மனைவிகளை திருமணம் செய்து கொள்வார்கள், அது சரி.
It's very interesting how he tricked him.
எப்படி அவனை ஏமாற்றான் என்பது மிக கவனிக்க வேண்டியது.
So you see this,
இங்க பாருங்கள்.
He said, okay, let's have the wedding. Laban said, let's have the wedding.
இப்போது அந்த திருமணத்திற்கு ஆயத்தமா இருக்கிறாள்.
And so Laban said,
லாபான் சொல்கிறான்,
before the wedding, verse 22, let's have a feast.
22ஆம் வசனம், அந்த திருமணத்துக்கு முன்பாக ஒரு விருந்து செய்யலாம்.
Now normally the feast is after the wedding, right?
சாதாரணமாக அந்த திருமணத்திற்கு பிறகுதான் விருந்து இருக்கும்.
Have you ever been to a wedding where the feast is first and then the wedding is afterwards?
எங்கயாவது திருமணத்தில் நீங்கள் போவீங்களா? முதலாவது விருந்து, அதற்கு பிறகு திருமணம் நடக்கும்.
This man was a clever man, Laban. Laban was a clever man.
லாபன் ஒரு புத்திசாலியான மனிதன்.
He said, let's have the feast first.
முதலாவது விருந்து செய்யலாம்.
Plenty of alcohol and drinks.
அதிகமான குடி, நன்றாக குடித்து வெறித்து கூடிய காரியம்.
He made Jacob drunk.
அவன் யாக்கோபை நன்கு குடிக்க வெறிக்க செய்தான்.
And he can't even walk properly.
யாக்கோபால் சரியாய் நடக்க கூட முடியவில்லை.
And he comes to the wedding now.
இப்போது திருமணத்திற்கு வருகிறான்.
And Laban brings, you know, those days they put a veil in top of the bride's face, so you don't know who's underneath the veil.
அந்த மனவாட்டிக்கு முன்பாக ஒரு முக்காடிட்டு வருவார்கள், ஆனால் உள்ளே யார் இருக்கிறான் தெரியாது.
Jacob is drunk.
யாக்கோபு குடித்து இருக்கிறான்.
And Laban says, give me your hand, here's Rachel.
யா யாக்கோ லாபான் சொல்றான், அவன் கைகளை கூட இதோ ராகேல் இருக்கிறான்.
He is like that and he says, okay.
அங்கங்கே அவன் அதை தடுமாறி கொண்டிருக்கிறான்.
And it is Leah.
அது லேயாலா இருந்தது.
He gets married and he wakes up next morning.
திருமணம் ஆகிறது. அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கிறான்.
Who is this? This is not Rachel.
அவன் பார்க்கிறான், இது ராகேல் இல்லை.
Then he gets really angry.
உடனடியாக அவனுக்கு கோபம் வருகிறது.
That's what Laban did, the feast before the wedding.
அதனால்தான் லாபான் திருமணத்துக்கு முன்பாக விருந்து பண்ணினான்.
So then Laban said, no, you got to, we don't give the younger daughter first.
Laban told her, naan apdi enoda magale thirumanam
seiya mudiyadhu. Her also, you got to work another 7 years.
Ippo avale thirumanam seiya vendum endral innoru 7 varadam velai seiya vendum.
So you know, he was so much in love, he said, okay, I'll work another 7 years.
Avan adhigamai nesithapadinal innoru 7 varadam velai seiya.
This is the verse that came to me.
Indha vasanam dhaan enakku vandhadu.
Verse 20.
20th vasanam.
Jacob served 7 years for Rachel and they looked to him like a few days because of the love he had for her.
அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது.
Can you imagine working 7 years and it's just like 7 days?
கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 7 வருடங்கள் வேலை செய்வது வெறும் 7 நாள் வேலை செய்தது.
So quickly it went.
சீக்கிரமாக இது போய்விட்டது.
Why?
ஏன்?
Because he loved Rachel so much.
ஏனென்றால் ராகேலை அதிகமாக அவன் நேசித்தான்.
Another 7 years, it's okay. That's another 7 days. That's all easy.
7 வருடங்கள், இன்னும் ஒரு 7 நாட்கள் தான் நான் வேலை செய்கிறேன்.
So when I read that,
அதை நான் வாசித்தபொழுது,
I said, Lord, a man works like this for a woman?
ஒரு மனிதன் ஒரு மனுஷிக்காக இப்படி வேலை செய்கிறானா?
For 7 years, 14 years he works and it's just like a few days for him.
14 வருடங்கள் அவன் வேலை செய்து வெறும் ஒரு சில நாட்களை போல தோன்றியது.
What about me working for you, Lord Jesus?
ஆண்டவரே, என்னை பற்றி எப்படி உமக்காய் நான் பணி செய்கிறேனே?
I want to work better than Jacob worked for Rachel.
யாக்கோபு ராகேலுக்காய் வேலை செய்ததை விட நான் மேலானவன், நான் வேலை செய்ய
போகிறேன். I want to love you such that even if I serve you for 14 years it'll be just like a few days.
ஆண்டவரே, அதிகமாய் உம்மை நேசிப்பதினாலே 14 வருடங்கள் கூட சில நாட்களை போல எனக்கு இருக்க வேண்டும்.
I left my job.
என்னுடைய வேலையை நான் ராஜினாமா
51 years ago.
51 வருடங்களுக்கு முன்பாக ராஜினாமா செய்தேன்.
You know how long I've been serving the Lord?
எவ்வளவு காலமாய் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்?
Just a few days.
சில நாட்கள் மட்டுமே.
Because I love Jesus.
ஏனென்றால் நான் இயேசுவை நேசிக்கிறேன்.
I can honestly say that.
நான் நேர்மையாக இதை சொல்ல முடியும்.
I've beaten Jacob. I've beaten his record.
யாக்கோபுடைய அந்த ரெக்கார்டை நான் அதை மாற்றிவிட்டேன்.
It's really like a few days.
அது வெறும் சில நாட்களை போல.
The most wonderful thing you can ever do is to serve the Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதே நீங்கள் செய்கிற மிக அற்புதமான காரியமாக இருக்க முடியும்.
But it's because I understood how much Jesus loved me.
ஏனென்றால் எவ்வளவு இயேசு என்னை நேசித்தார் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன்.
Now I'll tell you one of the greatest revelations that Jesus gave me of his love for me.
அவருடைய அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Matthew 26.
மத்தேயு 26 அதிகாரம்.
We read like this.
இப்படியாய் நாம் வாசிக்கிறோம்.
In verse 42.
42வது வசனம்.
Verse 39 first.
39வது வசனம்.
Father, let this cup pass from me. But not as I will, but as you will.
என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல.
It says in verse 40, they prayed for 1 hour.
40வது வசனம் சொல்கிறது, ஒரு மணி நேரம் அவர் ஜெபித்தார் என்று.
Again he went a second time and said, Father, let this cup pass from me.
திரும்பவும் மறுபடியும் இரண்டாம் தரம், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்.
Maybe he prayed for another 1 hour.
ஒருவேளை இன்னும் ஒரு மணி நேரம்
ஜெபித்திருக்கலாம்.
மூன்றாம் முறையும் அதே போல் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி
ஜெபித்தார். Jesus said, I don't want to drink this cup.
மூன்று முறை இயேசு சொன்னார், பிதாவே இந்த பாத்திரத்தை நான்
குடிக்க விரும்பவில்லை,
ஆனால் இது உங்களுக்கு சித்தமானால் நான் அதை செய்கிறேன்.
So I said, Lord, please explain to me, what is this cup that you did not want to drink?
ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நீர் குடிக்க விரும்பாத அந்த பாத்திரம் என்ன என்பதை எனக்கு காண்பியும்.
Do you know what it is?
அது என்ன தெரியுமா?
I did not know what it is.
அது எனக்கு என்ன என்று தெரியாது.
What is this cup which Jesus just did not want to drink?
அவர் குடிக்க விரும்பாத இந்த பாத்திரம் என்ன?
He told his father, take it away.
பிதாவே இதை எடுத்து விடும் என்று அவர் சொன்னது.
But finally the father didn't take it away.
பிதா கடைசியாக அதை எடுக்கவில்லை.
So I said, Lord, please explain to me, what is this cup?
ஆண்டவரே இந்த பாத்திரம் என்ன என்பதை,
what is this thing you did not want to drink?
நீ குடிக்க விரும்பாத இந்த பாத்திரம் என்ன?
And the Lord showed me.
ஆண்டவர் எனக்கு காண்பித்தார்.
It was the break of fellowship with his father that would happen on the cross of Calvary.
சிலுவையிலே அவர் பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போகிற அந்த காரியம்.
It's very difficult for us to understand this.
இந்த காரியங்களை நாம் புரிந்துகொள்வது மிக கடினமான காரியம்.
Even though I explain it, you may not understand it.
நான் அதை விவரித்தாலும் உங்களால் புரிந்துகொள்ள முடியாது.
You have to get revelation from heaven.
பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு அவசியம்.
For me, it came as a revelation from heaven.
பரலோகத்திலிருந்து வெளிப்பாடாய் அது எனக்கு வந்தது.
If you are sincere, God will give you revelation too.
நீங்கள் நேர்மையாக இருந்தால் தேவன் உங்களுக்கும் அந்த வெளிப்பாடை தருவார்.
If you are not sincere, you'll just understand the words.
அந்த நீங்கள் நேர்மையற்றவளாக இருந்தால் வெறும் ஒரு வார்த்தைகளை புரிந்து கொள்ளலாம்.
Pray for revelation.
ஆனால் உங்களுக்கு வெளிப்பாடு இருந்தால்,
I said, Lord, what does this mean?
ஆண்டவரே இதன் அர்த்தம் என்ன?
And the Lord showed me that from all eternity he had perfect fellowship with the Father.
நித்தியத்திலிருந்து பிதாவோடு அவருக்கு நேர்த்தியான ஐக்கியம்.
Eternal ages. You can't even think, for eternal ages the Father and the Son were one.
காலா காலமாய் நித்தியம் முதல் பிதாவும் குமாரனும் ஐக்கியமாய் இருந்தனர்.
It was never broken.
அது ஒரு நாளும் உடைந்து போகவில்லை.
What is it that breaks fellowship with the Father, with God?
தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைப்பது எது?
Only one thing.
ஒரே ஒரு காரியம்.
Sin.
பாவம்.
Not suffering,
பாடுகள் அல்ல.
Not poverty,
ஏழ்மை அல்ல.
Not any difficulty,
எந்த விதமான கடினமான காரியம்.
Nothing can separate a person's fellowship from God except sin.
பாவத்தை தவிர வேறு எந்த காரியமும் தேவனோடு இருக்க ஐக்கியத்தில் நம்ம வாழிக்க முடியாது. ஒரே ஒரு பாவம்.
If I speak one rude word to my wife,
என்னுடைய மனைவியிடத்திலே கடுமையான ஒரு வார்த்தை நான்
பேசுவேன். One rude word,
ஒரே ஒரு வார்த்தை.
For one second,
ஒரு வினாடிக்கு.
Fellowship is broken with the Father.
பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்படுகிறது.
Now, why don't people realize this?
ஏன் ஜனங்கள் இதை குறித்து உணராமல் இருக்கிறார்கள்?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Because we don't value fellowship with the Father very much.
பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் விலையேறப்பெற்றதாய் பார்ப்பதில்லை.
We value fellowship with believers more than we value fellowship with God.
சகோதரனோடு இருக்கிற ஐக்கியத்தை அதிகமாய், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட அதை அதிகமாய் பார்க்கிறோம்.
We value money more than we value God.
தேவனை விலையேறப்பெற்றதாய் பார்ப்பதை விட பணத்தை அதிக விலையேறப்பெற்றதாய்
பார்க்கிறோம். Supposing one day you wake up and you discover all your money is lost.
ஒரு நாள் திடீரென்று எழுந்து நீங்கள் பார்க்கிறீர்கள், எல்லா பணமும் இழந்து போய்விடும்.
Like Job, all the children are dead and all the money is lost.
எல்லா பிள்ளைகள் யோபை போல எல்லா பிள்ளைகளும் மரித்து போய்விட்டால் எல்லா பணமும் போய்விட்டது.
That is no suffering compared to break of fellowship with the Father.
தேவனோடு இருக்கிற பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் உடைவதை விட அது மேலான ஒரு பாடல்ல.
It's more intense than what Job went through.
யோபு கடந்து போனதை விட மிக ஆழமான வேதனையான ஒன்று.
And that's what Jesus enjoyed and he never wanted it to break.
அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் சந்தோஷமாக அனுபவித்தார், அது உடைக்கப்பட கூடாது என்று
விரும்பினார். He came to the garden of Gethsemane and he knew that in another 9 hours he'll be crucified.
அவர் கெத்செமனே தோட்டத்திலே வந்தபோது இன்னும் 9 மணி நேரத்திலே நான் சிலுவையில் அறைப்பட போகிறேன்.
He knew this will happen now.
இது இப்படி நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியும்.
Not because of his sin.
அவருடைய பாவத்திற்காய் அல்ல.
My sin.
என்னுடைய பாவத்திற்காய்.
When my sin is put upon him.
என்னுடைய பாவம் அவர் மேல் அனுப்பப்படும் பொழுது.
What will happen?
என்ன நடக்கிறது?
The Father will look at Jesus as if he had sinned.
இயேசு கிறிஸ்து, பிதா இயேசு கிறிஸ்துவே அவர் பாவம் செய்தது போல் பார்க்க போகிறார்.
It's not his sin.
அவருடைய பாவம் அல்ல.
ஜாக்பூனின் sin.
ஜாக்பூனினுடைய பாவம்.
But it look as if Jesus has sinned.
அது எப்படி தோன்றும் என்றால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்தது போல்.
And the Father will cut off fellowship from Jesus.
இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பிதா தன்னுடைய ஐக்கியத்தை உடைத்து விடுவார்.
He could not bear that.
அதை அவரால் எடுத்துக்கொள்ள முடியாது.
You know, the Bible says that God the Father is the head of Christ.
வசனம் சொல்கிறது கிறிஸ்துவின் தலையாய் பிதா இருக்கிறார்.
John 1 Corinthians 11.
1 கொரிந்தியர் 11.
So it's like taking the head and wrenching it off.
அது எப்படி இருக்கிறதுனா நம்முடைய கழுத்தை நெரித்து பிடுங்குவது போல.
And Jesus said, I don't want that.
இயேசு சொன்னார், அது எனக்கு வேண்டாம்.
And I can imagine an angel coming and telling him.
ஒரு தேவதூதன் வந்து அவரோடு பேசுவதை நான் பார்க்க முடியும்.
But Lord, it will only be for 3 hours.
ஆனால் ஆண்டவரே, இது வெறும் 3 மணி நேரத்திற்கு தான்.
Only 3 hours that punishment.
இந்த தண்டனை வெறும் 3 மணி நேரம்.
When the Father will forsake you.
பிதா உங்களை கைவிட்டு விடுவார்.
Remember when he was hanging on the cross, he said, my God, why have you forsaken me?
சிலுவையிலே அவர் அறையப்பட்டிருக்கும் பொழுது, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார்.
I know that God never gave an answer.
பிதா எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை.
I can give an answer.
ஆனால் நான் பதில் சொல்ல முடியும்.
God, why have you forsaken me? Jesus says.
பிதாவே, தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று இயேசுக்கு சொல்கிறார்.
I'll say, Lord Jesus, because of Zakpun and sin, that's why he forsook you.
இயேசு கிறிஸ்துவே, அது ஜாக்புனுடைய பாவத்தினால் நீர் கைவிடப்பட்டீர்.
That's why he forsook you. You don't know the answer, I'll give it to you.
நீர் அந்த பதில் உங்களுக்கு வேண்டும் என்றால் நான் அந்த பதிலை உங்களுக்கு தருகிறேன்.
So that is what he did not want. That was the cup. He said, don't let me drink it.
அந்த பாத்திரத்தை தான் அவர் விரும்பவில்லை. அது நடக்க கூடாது என்று விரும்பினார்.
And I used to imagine supposing the Father and Jesus are speaking in Gethsemane.
நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், கெத்செமனே தோட்டத்திலே பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் பேசிக்கொண்டிருக்கிறார்.
Jesus says, I don't want to drink this cup. I don't want to break for one second this fellowship with you.
ஒரு வினாடி கூட இந்த உறவை நான் உடைக்க விரும்பவில்லை.
And the Father says,
பிதா சொல்கிறார்,
okay Jesus, you don't have to do that.
இயேசுவே, நீ அதை செய்ய வேண்டாம்.
You have never sinned.
நீ பாவம் செய்யவில்லை.
From Gethsemane you can come straight up to heaven.
கெத்செமனேயிலிருந்து நீங்கள் நேராய் பரலோகத்துக்கு வந்து விடலாம்.
You don't have to go to Calvary.
கல்வாரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
But Zakpunen will go to hell.
ஆனால் ஜாக்புனன் நரகத்திற்கு போவார்.
Jesus says, Zakpunen will go to hell.
ஐயோ, ஜாக்புனன் நரகத்துக்கு போவாரா?
Okay Father.
ஆம் பிதாவே.
I'll drink the cup.
நான் அந்த கப்பை பாத்திரத்தை குடிக்கிறேன்.
That's why he drank the cup.
அதனால் தான் அந்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ணினார்.
Because he did not want me to go to hell.
ஏனென்றால் நான் நரகத்திற்கு போக கூடாது என்று அவர் விரும்பினார்.
Many years ago.
அநேக வருடங்களுக்கு முன்பாக.
More than 20 30 years ago.
25 30 வருடங்களுக்கு முன்பாக.
God opened my eyes to see this truth.
இந்த சத்தியத்தை அறியும்படி தேவன் என் கண்களை திறந்தார்.
And I wept and I wept and I wept.
அழுது கொண்டே இருந்தேன்.
I said, Lord, I understand your love for me in Gethsemane more than in Calvary.
ஆண்டவரே, உம்முடைய அன்பை கல்வாரியிலே விட கெத்செமனேயிலே நான் அதிகமாக பார்க்கிறேன்.
Till then I only saw, oh, the nails went through his hands and he suffered so much and all that.
அதுவரை அவருடைய கைகள் ஆணி கடாவப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியத்தை மட்டும் நான் பார்த்தேன்.
I used to see that in some movies of Jesus being killed.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்படுவதை படங்களிலே பார்த்தேன்.
I used to weep when I saw it.
அதை பார்க்கும்போது நான் அழுதிருக்கிறேன்.
Weep for what? Because they hit him and they crown of thorns and the blood flowing, all that.
அதை அவரை சவுக்கால் அடித்து முட்கிரீடம் வைத்து ரத்தம் வடிந்ததை பார்த்து அழுதிருக்கிறேன்.
Now I saw the real spiritual thing that happened on Calvary.
ஆனால் கல்வாரியில் நடந்த ஆவிக்குரிய காரியத்தை இப்போது நான் பார்க்க முடிகிறது.
The Father forsook him.
பிதா அவரை கைவிட்டு விட்டார்.
For 3 hours he experienced hell.
3 மணி நேரம் அவர் நரகத்தை அனுபவித்தார்.
What I was going to experience in hell for millions and millions of years.
நித்திய நித்திய காலமாய் நான் நரகத்தை அனுபவிப்பதை
concentrated and put into Jesus in 3 hours.
அது எல்லாமே சுருக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் 3 மணி நேரத்தை அவர் மேல் போடப்பட்டது.
I will never understand in this earthly life how much he suffered.
எவ்வளவாய் அவர் பாடுபட்டார் என்று இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் என்னால் அறிந்து கொள்ளவே முடியாது.
No matter how much I understand, I will not be able to understand it.
நான் எவ்வளவாய் அதை புரிந்து கொள்ள முயற்சித்தாலும் இதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது.
One thing I know.
ஆனால் ஒரு காரியம் எனக்கு தெரியும்.
When I see my Savior face to face one day.
ஒரு நாள் என் இரட்சகரை முகமுகமாய் நான் பார்க்க போகிறேன்.
That is the first thing I will understand.
நான் அறிந்து கொள்ள போகிற முதல் காரியம் அதுதான்.
What he went through on the cross.
அந்த சிலுவையிலே அவர் கடந்து போனது என்ன?
To save me from an eternal hell.
என்னை நித்திய நரகத்திலிருந்து காப்பாற்றும்படியாய்.
And I will fall down at his feet and say, Lord, I never knew that you loved me so much.
நான் அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இவ்வளவாய் என்னை நேசித்தீர் என்பதை நான் அறியாத.
How much you loved me.
எவ்வளவாய் நீர் என்னை நேசித்தீர்.
How many sins I committed that hurt your heart.
ஆண்டவரே, எவ்வளவாய் நான் பாவம் செய்து உம்மை காயப்படுத்தியிருக்கிறேன்.
How much you still love me.
எவ்வளவாய் நீர் அதிகமாய் என்னை நேசிக்கிறீர்.
And in that day,
அந்த நாளிலே,
I say, I wish I had given you more of my life on earth.
ஆண்டவரே, இந்த பூமியிலே என்னுடைய வாழ்நாள் அதிகமாய் நான் உமக்கு கொடுத்திருக்கலாம்.
I wish I'd never sinned once in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் கூட செய்யாமல் நான் வாழ்ந்திருக்கலாம்.
I wish I'd given more of my life to you.
அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு கொடுத்திருக்கலாம்.
I will really feel like that when I see him.
அவரை பார்க்கும்போது உண்மையாகவே அப்படி நான் உணர்வேன்.
But That will be the time when time is over and eternity has begun.
அது காலம் முடிந்து விட்டது, நித்தியம் தொடங்கி விட்டது.
And I won't get the chance to do anything for him because I'm in heaven now.
நான் அவர்க்காக எதையும் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லை, ஏனென்றால் இப்போது பரலோகத்தில்
இருக்கிறேன். I think I will feel, Lord, can I go back to earth once more and live for you?
நான் அப்பொழுது உணர்வேன், ஆண்டவரே நான் பூமியிலே சென்று திரும்ப உங்களுக்காய் வாழட்டுமா?
Lord says, no, you get only one chance to live for me.
இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டது.
So this comes to my mind even now.
இப்பொழுதும் இந்த காரியம் என் மனதிலே வருகிறது.
Lord, in that day when I see you,
ஆண்டவரே உம்மை அந்த பார்க்கிற அந்த நாளிலே,
I don't want to have any regret in my heart that I did not live for you 100%.
100% உமக்காய் வாழவில்லை என்ற வருத்தம் என் இருதயத்தில் இருக்கக்கூடாது.
I don't want to live for you 90%, I want to live for you 100%.
90% உமக்காய் வாழவில்லை ஆண்டவரே, 100% உமக்காய் வாழ விரும்புகிறேன்.
I love him because he first loved me.
அவர் என்னை முன்பு நேசித்ததினாலே நான் அவரை நேசிக்கிறேன்.
When you see that love, you will also love him.
அந்த அன்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்களும் அவரை அன்பு செலுத்துவீர்கள்.
If you don't love him enough, I'll tell you the reason. It's because you don't see how much he loved you.
நீங்கள் அதிகமாய் அவரை நேசிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் அவருடைய அன்பை அதிகமாய் பார்க்கவில்லை.
And there's one more reason.
இன்னொரு ஒரு காரணம்
why I love him.
ஏன் அவரை நான் நேசிக்கிறேன்.
And that is in Luke chapter 7.
லூக்கா 7 அதிகாரத்தில் இருக்கிறது.
You know, there was a Pharisee who invited Jesus to his house.
இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த ஒரு பரிசேயன் இருந்தான்.
And in that house, while Jesus was at the table,
இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிலே அந்த பந்தியிலே உட்கார்ந்திருந்தார்.
Verse 37, a woman who was a prostitute heard of that and came to the house.
அப்பொழுது அந்த ஊரில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருப்பதை அறிந்து,
I think she was a prostitute living in sin.
நான் விசுவாசிக்கிறேன் அவர் ஒரு விபச்சார ஸ்திரீ, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவள்.
And she took a expensive vial of perfume.
அவள் ஒரு பரணியிலே விலையேறப் பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்தாள்.
Do you know how much perfume costs?
அந்த நாட்கள்ல அந்த பரிமள தைலம் எவ்வளவு விலையேறப்பட்ட தெரியுமா?
Some small bottle costs thousands of rupees sometimes.
ஒரு சிறிய பாட்டில் கூட அநேக ஆயிரம் ரூபாய்கள் விற்கிறது.
Very expensive.
மிக விலையேறப்பட்ட.
She brought a bottle of perfume.
ஒரு பரிமள தைலத்தின் குப்பியை கொண்டு வந்தார்.
Where did she get the money from?
அதை வாங்குவதற்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது?
Her whole life savings as a prostitute.
அவள் விபச்சாரியாயிருந்த தன் வாழ்நாள் முழுவதும் சேமித்த அந்த பணம்.
She took that.
அதை எடுத்துக்கொண்டார்.
Gave it all and bought this perfume.
அந்த அதை விற்று அந்த பரிமள தைலத்தை வாங்கினார்.
She had given up that profession now. Jesus had forgiven her. Her life had changed.
அவளுடைய அவள் மன்னிக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை அவள் விட்டு விட்டாள். இயேசுக்கு அவள் மன்னித்து விட்டாள்.
She was not a prostitute now.
இப்பொழுது அவள் ஒரு விபச்சாரி அல்ல.
She was like that and Jesus had forgiven her.
அவள் அப்படி இருந்தால் இயேசுக்கு அவளை மன்னித்து விட்டாள்.
She was thinking how to show my gratitude to Jesus.
இப்பொழுது என்னுடைய நன்றியை நான் இயேசுவுக்கு எப்படி காண்பிக்க முடியும்?
She spent all her money and bought this perfume.
தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் விற்று இந்த பரிமள தைலத்தை வாங்கினார்.
I am amazed when people say you got to give 10% to God.
நான் ஆச்சரியப்படுகிறேன் ஜனங்கள் 10% தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது.
If you had gone and told this woman you had to give your tithe to God.
ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து உன்னுடைய தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்.
This is what rubbish you are talking, she would say.
என்ன குப்பை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்?
Prostitute would say.
அந்த விபச்சாரி சொல்லுவார்.
He has forgiven all my sins.
என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து இருக்கிறார்.
What do I give? 10%?
10% கொடுப்பதா? இல்லை.
I'll give everything.
எல்லாவற்றையும் கொடுப்பேன்.
Learn from this prostitute.
அந்த விபச்சாரி ஸ்திரீயிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
She spent all her money to buy this perfume.
இந்த பரிமள தைலத்தை வாங்கும்படி எல்லா பணத்தையும் செலவழித்தார்.
Poured it at Jesus on feet and kissed it and anointed it.
இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அபிஷேகித்து அவரை முத்தம் செய்தார்.
And this Pharisee was sitting there said, what type of prophet is this? He doesn't know this woman sinner is touching him.
அந்த பரிசேயன் அங்கு உட்கார்ந்திருந்து எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அந்த பாவியான ஸ்திரீயை குறித்து அறியாதவளாய் இருக்கிறார்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
when you are forgiven, verse 47, when you are forgiven much, you love much. When you are forgiven little, you love little.
எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான்.
What is the question we are thinking of?
எந்த கேள்வியை குறித்து நாம் கேட்டுக்கொண்டோம்?
How to love Jesus more?
எப்படி இயேசுவை அதிகமாய் நேசிப்பது?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
You have to understand that you have been forgiven much.
நீங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை.
When you understand that you have been forgiven much, you love much.
நீங்கள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்போது அதிகமாய் நேசிப்பீர்கள்.
We have all been forgiven much.
நாம் எல்லோருமே அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம்.
I raise my hand and say, I have been forgiven a great deal.
நான் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும், நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்.
Paul's hand is higher than mine. He says he is the chief of sinners.
பவுலுடைய கரம் என்னை விட உயர்ந்திருக்கிறது, பாவிகளின் பிரதான பாவி என்று சொல்கிறார்.
I may be second.
நான் ஒரு இரண்டாவதாக இருக்கலாம்.
Paul is the biggest sinner.
பவுல் பிரதானமான பாவி.
I'm little behind him.
அவருடைய கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன்.
The more you realize how much you've been forgiven,
எவ்வளவாய் நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணரும் பொழுது
the more you will love him.
நீங்கள் அதிகமாய் அவரை நேசிப்பீர்கள்.
So the reason why some of you don't love Jesus very much.
இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நீங்கள் நேசிக்காமல் இருப்பதற்கான காரணம்
you love your job, you love your money, you love so many other people more than Jesus.
உங்கள் வேலையை உங்கள் பணத்தை இயேசுவை பார்க்கிலும் மற்ற மனிதர்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள்.
You think you're not being forgiven much. That's the reason.
அதிகமாய் நீங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்.
It's a law.
அது ஒரு சட்டம்.
Verse 47.
47வது வசனம்.
Forgiven much, love much.
எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அதிகமாய் கொஞ்சமாய்
மன்னிக்கப்பட்டவர்
நீங்கள் கொஞ்சமாய் இயேசுவை நேசிப்பீர்கள்
என்றால்
அப்படி என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு கொஞ்சமாய்
மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்
நான் அதிகமாய்
மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்
அதனால் என் முழு இதயத்தோடு நான் அவரை நேசிக்க
ஆரம்பித்தேன் Jesus Christ
இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியிலே வேற எந்த காரியமும் எனக்கு முக்கியமானதல்ல
I love Jesus more than I love my wife
என்னுடைய மனைவியை பார்க்கிலும் நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன்
I wanted to marry a girl who would love Jesus more than she loves me
நான் என்னை விட அதிகமாய் நேசிக்கிற இயேசுவை நேசிக்கிற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள
வேண்டும் I didn't want to marry a girl who loved me more than he loved Jesus
இயேசுவை பார்க்கிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை
That would be a very unhappy marriage
அது ஒரு சந்தோஷமற்ற திருமணமாய் மாறிவிடும்
Our marriage is happy is because we both love Jesus more than we love each other
எங்களுடைய திருமணம் சந்தோஷமாய் இருப்பதற்கான காரணம் நாங்கள் ஒருவரை ஒருவரோட இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறோம்
So what is the secret of loving Jesus more?
இயேசுவை அதிகமாய் நேசிப்பதற்கான ரகசியம் என்ன?
Because then only we can love Jesus with all our heart.
அப்பொழுதுதான் முழு இதயத்தோட இயேசுவை நேசிக்க முடியும்.
Like the first law, love God with all our heart, soul, strength and mind.
முதல் கற்பனையை போல உன்னுடைய முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அவரை நேசிக்க வேண்டும்.
One. Understand how much he loved us when he was forsaken by the Father on the cross.
சிலுவையிலே தன்னுடைய தகப்பனால் பிதாவினால் கைவிடப்பட்டபோது எவ்வளவாய் அவர் நேசித்தார் என்பதை இரண்டாவதாக
Understand how much we have been forgiven.
இரண்டாவதாக எவ்வளவாய் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து
கொள்ள Those are the two things God opened my eyes to. That's why I love Jesus.
அந்த இரண்டு காரியங்களுக்கு தேவனின் கண்களை திறந்தால் அதனால் நான் அவரை அதிகமாக நேசிக்கிறேன்.
That's why to me the most important thing is not preaching.
அதனால் என்னுடைய வாழ்க்கையின் பிரதானமான காரியம் முக்கியமான காரியம் பிரசங்கம் அல்ல. Conferences alla
is not building churches
sabai kattugiradha karyam alla
no
illai
the most important thing for me is to love Jesus Christ
enude vaikkin mukkiyamaana karyam yesu kristuvai nesippadu
sometimes I lie in my bed
sila nerathil enude padukaiyile paduthukondu
I say Lord if you take paralyze me I can't get up anymore
andavare enude vaikkile enakku vaadam vandirundal naan edhiyum seiyikka mudiyadhu
take away my voice I can't speak again
enude sathathin irippinal enal prasangikka mudiyadhu
I will still lie here and love you with all my heart
anal naan inge paduthukondu en muyirudhayathodum nesippen
because that will never change
adu oru naalum maaradhu
I hope all of you will learn to love Jesus more.
நீங்கள் அதிகமாய் ஒவ்வொருவரும் இயேசுவை நேசிக்க கற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன்.
That is the only way to keep the fire burning in our heart.
அது ஒரே வழி மட்டும்தான் நம்முடைய இதயத்தில் அக்னி எரிந்து கொண்டு அது நிலைத்திருப்பதற்கான
காரணம். The day you when you lose that
நாம் எந்த நாளில் அதை இழந்து போகிறோமோ
you can come to all the meetings
எல்லா கூட்டங்களுக்கும் வரலாம்
you can give money to God
தேவனுக்கு பணத்தை கொடுக்கலாம்
you can be so active in God's work
தேவனுடைய பணியிலே நீங்கள் தீவிரமாக இருக்கலாம்
you can get a reputation in Chennai as a good zealous brother sister
நல்ல வைராக்கியமான சகோதர சகோதரி என்ற பெயர் உங்களுக்கு இருக்கலாம்
you will not be on fire
நீங்கள் தேவனுக்கு என்ற அக்னியாக இருக்க முடியாது
cold half-hearted christian
நீங்கள் குளிராய் அரை இருதயத்தோடு இருக்கிற கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்கள்
so I pray you learn to love Jesus with all your heart
நீங்கள் நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் முழு இதயத்தோடு இயேசுவை நேசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள்
heavenly father
பரலோக பிதாவே
help us to understand the things that are most important in the christian life
கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்
pray in Jesus name
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
amen
amen